මේ ළඟට මීරසයිඹ උතුලේබේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා. උතුලේබේ ගරු මන්ත්‍රීතුමා
මොදේ? බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභේకి తలమే తాంగి కూర్చుండి తలిరవర్లే 2021 ஆம் ஆண்டு வரவு செலவுத் திட்டத்தில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் குடிநீர் வாரியத்திலே கலந்து கொண்டவையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே நமது நாட்டு மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமான செயற்பாடு நோக்குடன் இந்த சுகாதார அமைச்சை தலைமை கொடுத்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சுகாதார அமைச்சர் அமைச்சுடைய அதிகாரிகள் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் எல்லோரும் இந்த பாராளுமன்றத்திலே கூட ஒவ்வொருவரும் வீரர்களாக பேசுகிறோம், அமைச்சர்களாக இருக்கின்றோம், சபாநாயகராக இருக்கிறோம், பிரதி அமைச்சர் கட்சியிலே பிரிக்கிறோம். எங்களுக்கு இன்று திடீரென ஒரு சோயினம் ஏற்பட்டால் முதலாவது நாங்கள் போய் சேருவது நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் போய் சேருவோம். எனவே இவ்வாறு என்ன பதவிகளில் யார் யார் மக்கள் இருந்தாலும் நம்முடைய ஒரு ஆரோக்கியத்தை பார்க்கின்ற ஒரு அமைச்சாக இந்த அமைச்சிருக்கிறது. இந்த அமைச்சுடைய நடவடிக்கைகளிலே உண்மையிலே கிழக்கு மாநிலத்திலே எங்களுடைய அமைச்சர் அவர்கள் மட்டக்களப்பூலே வேலை செய்த அனுமதி மாத்திரமில்லாமல் அவர் தேசிய ரீதியிலே இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். என்னுடைய கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, எல்லா வைத்திய சாலைகளிலும் பாரிய வெற்றிடங்கள் நிலவுகின்றன. உதாரணத்துக்கு மெடிக்கல் ஆபிசர் 34 கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற வைத்தியசாலை எல்லாரும் 34 வைத்திய அதிகாரிகள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய காடர் இருக்கிறது. அதே போன்று வைத்திய நிபுணர்கள் 38 பேர் வெற்றிடம் இருக்கின்றது. வைத்திய அத்தியஸ்தர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் தேவை. அதே போன்று பல் வைத்தியர்கள் 16 வெற்றிடங்கள் இருக்கிறது. குடியிருப்பு வைத்திய அதிகாரி RMO 3 வெற்றிடங்கள் இருக்கிறது. மருந்து கலவையாளர் 67 பேருடைய வெற்றிடங்கள் இருக்கிறது. முகாமைத்துவ சேவை உத்தியோகஸ்தர் 31 வெற்றிடம் இருக்கிறது. மருத்துவ மாதி 21 பேருடைய வெற்றிடம் இருக்கிறது. மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பவியாளர் 14 பேர் வெற்றிடம் இருக்கிறது. அதே போன்று சுகாதார சேவை உதவியாளர் யூனியர் 205 வெற்றிடங்கள் எல்லா வைத்தியசாலைகளும் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய ஆயுர்வேத வைத்தியசாலை தாதியர் 56 வெற்றிடங்கள் எங்களுடைய கிழக்கு மாநிலத்திலே இருக்கிறது. அதே போன்று ஆயுர்வேத வைத்தியசாலை ஊழியர்கள் லேபர் 26 வெற்றிடங்கள் இருக்கிறது. மேலும் இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த மக்கள் சார்பிலேயே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் கிழக்கு மாநிலத்தை பற்றி செல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் அங்கே கடமை செய்த அந்த அனுபவம் இருக்கிறது. யுத்தத்தாலும் பொருளாதார ரீதியிலும் கஷ்டப்பட்ட ஒரு மாகாணமாக இருப்பதனால் இந்த வைத்தியசாலைகள் மிகவும் கஷ்ட பிரதேசங்களில் அதிகமான வைத்தியசாலை இருக்கிறது. தேயத்தக்கண்டி, பொத்துவில், பானமை, இப்படி நாவிதம்பிளி என்று வறிய மக்கள் வாழுகின்ற நிறைய பிரதேசங்கள் 3 மாவட்டங்களும் இருக்கிறது. எனவே குச்சவெளி போன்ற பிரதேசங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த வைத்தியசாலைக்குரிய வெற்றிடங்களை நீங்கள் நிரப்ப வேண்டும். அது மாத்திரமில்லாமல் கிழக்கு மாநிலத்தில் சுகாதார தொண்டர்களாக 1999 கௌரவ அமைச்சர்களே, அந்த நேரமே 99 ஆண்டிலிருந்தே எங்களுடைய சுகாதார தொண்டர்களாக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களை கிழக்கு மாநில சபை சுகாதார தொண்டர் சங்கம் என்று ஒரு அமைத்து நீண்ட காலமாக நான் மாகாண சபையிலே ஒரு நானும் அமைச்சராக இருந்திருக்கிறோம் 2 தடவையில். அதே போன்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்புல்லா அவர்களும் சுகாதார அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அந்த நேரமே அவர்கள் வந்து மாநிலசபையில் வந்து அவருடைய நிரந்தரத்தை கேட்டபோது மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற சுகாதார அமைச்சருடைய அனுமதி கிடைக்காதனால் அங்கே அந்த நூற்றுக்கணக்கான அந்த தொண்டர்களுக்கு நியமனம் வழங்கப்படாமல் இருக்கிறது. எனவே நான் ஏற்கனவே இங்கே 205 சுகாதார சேவை உதவியாளர் வெற்றிடம் இருக்கிறது. அதே போன்று ஆயுர்வேத வைத்தியசாலைகளிலே 56 இருக்கிறது. ஏறத்தாழ 270 வெற்றிடங்கள் இருக்கிறது. எனவே ஒரு விசேட அனுமதியை கொடுத்து அங்கே கிழக்கு மாகாண சபையுடைய சுகாதார அமைச்சு ஊடாக இந்த மாகாணத்திலே தொண்டர்களாக கடமை செய்தவர்களுக்குரிய நியமனத்தை வழங்குமாறு நான் அந்த மக்கள் சார்பிலே உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வாசித்து அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்,
எங்களுடைய
இந்த ஊரை சேர்ந்த எங்களுடைய முன்னாள் சுகாதார ராஜா அமைச்சர் பைசை காசிம் அவருடைய சொந்த ஊர் நிந்த ஊர். அவர் அந்த சுகாதார ராஜாங்க அமைச்சராக இருக்கிற காலத்திலே நாலு ஏக்கர் காணியை அந்த இந்தூர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இனாமாக வாங்கி கொடுத்து நாலு ஏக்கர் காணியை நினைக்கிறேன் 70 மில்லியன் ரூபாவுடைய சுவாதார அமைச்சருடைய நிதியை பயன்படுத்தி மகளிர் சிறுவர் ஒரு வைத்தியசாலையை ஆரம்பிப்பதற்கான அத்திவாரங்களை இட்டிருக்கிறார். அந்த காணியை அந்த ஊர் மக்கள் அப்படியே கொடுத்துருக்கிறார். அது இந்த ஊருக்குரிய பிரதேசத்துக்குரிய ஒரு வைத்தியசாலை இல்லை. அது நான் நினைக்கிறேன் கிழக்கு மாநிலத்திலே எல்லோருமே பயன்படக்கூடிய முழு அம்பாறை மாவட்டம் முதன்மையாக பார்க்கக்கூடிய அந்த வைத்தியசாலையுடைய குறை வேலைகளை நீங்கள் எங்களுக்கு அதை நிறைவேற்றி தர வேண்டும். அது அம்பாறை மாவட்ட மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு சொத்தாக வரும் என்பதை கூறிக்கொள்வதோடு அதே இடத்தில் இன்னும் 2 ஏக்கரை அந்த இந்தூர் மக்கள் ஆயுர்வேத வைத்தியசாலைக்காக வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். பெரும் கோடிக்கணக்கான மெயின் வீதியிலே அக்கறை பெற்று அட்டாளச்சினை மெயின் வீதியிலே மிகவும் பெருமதியான காணிகளை அந்த ஆஸ்பத்திரிக்காக அந்த நிந்தவூர் மக்கள் காசை சேகரித்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே நிந்தவூர் ஆயுர்வேத வைத்தியசாலையில் ஒரு கட்டிடமும் இல்லாத ஒரு நிலைமை இருப்பதால் அதனை நீங்கள் அதுக்குரிய வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல என்னுடைய உங்களிடம் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய கௌரவ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃபக்கிம் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் அவருக்கு அந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பதற்காகத்தான் கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஜனாசாக்களை எரித்தார்கள். அது சம்பந்தமான தகவலை கௌரவ அமைச்சரிடம் எங்களுடைய தலைவர் கேட்டிருந்தார். பிறகு நான் உங்களுடைய அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தை முன்மொழிந்திருக்கிறேன். எனவே நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தில் அல்லது ஜனாதிபதி நீங்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்தீர்கள் கோரிக்கை விடுத்தீர்கள் அதுக்காக நீதியான கோரிக்கை யார் யாரை அவர்கள் பத்தவி தீர்த்தார்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை எங்களுக்கு முன்கொண்டு தர வேண்டிய பாரிய பொறுப்பு உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்பதை நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்தது 9 சாப்தங்களுக்கு மேலாக இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தில் முஸ்லீம் சேவை இலங்கை முஸ்லீம்களின் இஸ்லாமிய கலாச்சாரம் இலக்கியம் வரலாறு இசை நாடகம் கல்வி மற்றும் சமூக வாழ்க்கை தொடர்பான உள்ளடக்கத்தை அணுகும் ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தளமாக இருந்து வருகிறது. எந்த ஒரு தனியார் வானொலி நிலையமும் ஒப்பிடக்கூடிய தொடர்ச்சியான கலாச்சார ரீதியான கவனம் செலுத்தும் சேவையை வழங்கவில்லை. இந்த நீண்டகால அர்ப்பணிப்புக்காக இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாமலுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே புனித ரமலான் காலத்திலே இடம்பெறும் நிகழ்ச்சிகளிலே பின்வரும் விடயங்களை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். சஹர் போன்ற புனித தருணங்கள் மற்றும் தொழுகைக்கான அழைப்புகளுக்கு முந்தைய நிமிடங்கள் உட்பட 60-70 நிமிடங்கள் நீண்ட தொகுதியிலே விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. கருப்பொருள் பன்முகத்தன்மை இல்லாத தொடர்ச்சியான மத நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பு நெறிமுறைகளை மீறுகின்றன மற்றும் கேட்போரின் அனுபவத்தை முஸ்லீம் சேவைக்கு ஒரு முழுநேர இயக்குநர் நியமிக்கவும் மூலாபாய திசையை மீட்டுவதற்காக கலாச்சாரம் மற்றும் மொழியில் புரிதலிடம் கூடிய அர்ப்பணிப்புள்ள தகுதி வாய்ந்த இயக்குநர் அவசியம் சுவாதீன மதிப்பாய்வு மற்றும் தர உறுதி குழுவை நிறுவவும் 54ஆம் வருட ஒளிபரப்பு ஆணையங்களைப் போலவே ஒரு முஸ்லீம் சமத்திய பிரிவுடன் ஒரு குழுவை நியமிக்குமாறு கேட்டுக் கொள்வதோடு இறுதியாக ஒரு விஷயம் இந்த ஜயவர்த்தன ஹாஸ்பிட்டல் அங்கே போகின்ற போது நோயாளிகள் போகின்ற போது வாகனங்களில் போகின்றவர்களுக்கு அவர்கள் வாகனத்துக்கு என்று பணம் ஒன்றை
அறவிடும்
அது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்வோம் என்று கேட்டு நன்றி விடைபெறுகிறேன்.
பூமிஸ்ருதி.